இந்த பெரிய சங்கீதம் 119வது சங்கீதத்தை நம்ம படிச்சுட்டு வரோம். இதுல முதல் 8 வசனங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயல் எழுத்து அலீஃப் அப்படின்ற எழுத்து முதல்ல இருக்கும். ஏ அலீஃப், அதான் ஃபர்ஸ்ட் ஹீப்ரூ லெட்டர். அந்த மாதிரி எபிரேயல் லெட்டர்ல இருக்கிற 26 லெட்டர்களுக்கும் 8 வசனங்களாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன் அந்த அது பிரிக்கப்பட்ட விதத்துல வச்சுக்கிட்டு நான் என்ன சொன்னேன்னா, இந்த சங்கீதத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நாம இருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு 6 செமஸ்டர் முடிச்ச மாதிரி 6 வசனங்களை நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 2 வசனங்கள் முடிச்ச பிறகு அடுத்த ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போவோம். அதான் பெத் அப்படின்னு அந்த பேராகிராஃப் வருது பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன கற்றுக் கொடுக்கிறாரு இவரு இந்த சங்கீதக்காரன்னா, திருப்பி திருப்பி நமக்கு உணர்த்துற ஒரு காரியம், உண்மையான சந்தோஷம், நீ தேடுற பாக்கியம் பரிசுத்தத்தின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும்ன்றத நமக்கு உணர்த்துற. அதுக்கு எதிர்மாறான எத்தனை எண்ணங்கள், எதிர்மாறாக நம்ம என்ன நினைச்சாலும் அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அதை உணர்த்தும்படிக்கு நமக்கு அதை சொல்ற. அதுக்கு ஆதாரமாக கடவுளுடைய அதிகாரத்தையே 4வது வசனத்துல கொண்டு வருகிறார். போன வாரம் நம்ம பார்த்தோம், ஐயோ பரிசுத்தமா வாழணும், ஆண்டவருடைய கற்பனையின்படி நடக்கணும்னா நமக்கு இருக்கிற எஞ்சி இருக்கிற பாவம் இருக்கே நம்ம வாழணும்னு தான் பாக்குறோம், ஆனா முடிய மாட்டேந்தே. பைபிளை ரெகுலரா படிக்கணும்னு தான் பாக்குறோம், ஆனா முடிய மாட்டேந்தே. ஜெபம் பண்ணணும், முடிய மாட்டேந்தேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற நமக்கு அவர் 5வது வசனத்துல அருமையாக ஒரு ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய கற்பனைகளை ஊக்கமான ஜெபமாக மாத்துவ ஒரு பாடத்தை, அதை தேவன் ஒரு கற்பனை கொடுக்கிறாரு. அதை நம்மளால கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம ஊக்கமான ஆண்டவரே இந்த கற்பனையை கொடுத்துருக்கீங்க, இதை கடைப்பிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சிருந்த போது அந்த ஜெபத்தின் ஊடாக நமக்கு கிருபை கிடைக்கிது இல்லைங்களா. அதான் 5வது வசனத்துல பார்க்கிறோம், உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் திடப்பட்டால் நலமாயிருக்கும். அது ஒரு ஜெபமா கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நமக்கு கடமை என்ன, அவருடைய கற்பனைகளை ஊக்கமான ஜபமாக மாற்றணும். எப்படி அது ஊக்கமான ஆர்வம் நிறைஞ்ச ஜபமா இருக்கணும் இல்லைங்களா. அது நம்ம காட்டணும் எவ்வளவு நேர்மையா உண்மையா இருக்கணும் ஆண்டவருடைய கற்பனையை கீழ்படியறதுக்கு. என்ன ஜபம், அந்த ஜபத்துல என்ன இருக்கணும், ஆண்டவரே ஒரு காரியத்தை நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. போன வாரம் உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையில அனுதாபம் நிறைந்த அன்புன்னு பார்த்தோம். ஆண்டவரே இப்படித்தான் நீங்க என்னை எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுகிட்டேன், இது உன்னுடைய கற்பனைன்னு புரிஞ்சுகிட்டேன். நான் இந்த வாரத்தை ஆரம்பிக்க போறேன், என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், என் வீட்டிலையும், வேலையிலையும், எல்லா சூழ்நிலைகளையும் இந்த அன்பை நடைமுறையில காட்டுறதுக்கு எனக்கு கிருபை காடு கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க இல்லைங்களா. அறிவு ஒண்ணு, அறிவு நம்ம வரும், அறிவுல வளர்றதுனால வளர போறது இல்ல. அந்த அறிவை வந்து வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்றுக் கொடுக்கிறது தான் ஞானம். யாக்கோபு சொல்றாரு, யாருக்காவது நம்ம அந்த ஞானம் நம்ம யாருக்குமே இல்லதான் இல்லைங்களா. ஞாயிற்றுக்கிழமை வந்து போய் படிச்சுட்டு வந்துருவோம், ஆனா அது வாழ்க்கையில மண்டே தியூசிய எப்படி பயன்படுத்தணும்னு தெரியுமா இல்லையே. யாக்கோபு சொல்றாரு, தேவன் இடத்துல கேளுப்பா ஞானம், அவர் தாராளமா எல்லாருக்கும் கொடுக்கிறார் ஞானத்தை இல்லைங்களா. அதை கேட்கணும், இந்த ஜபமா கேட்கணும். ஆண்டவருடைய கற்பனைகளை நம்ம ஊக்கமான ஜபமாக ஏமாத்தணும்ன்றத நான் வலியுறுத்தினேன். ஏன்னா நம்முடைய மறதி படிச்சுட்டு மறக்கிற ஆளுங்க நம்முடைய அடம் பிடிச்ச இருதயம். எப்படிதான் நான் போன வாரம் வாழ்ந்தேன், முந்தா நாத்து வாழ்ந்தேன், போன வருஷம் வாழ்ந்தேன், அப்படியே தான் நான் வாழ்வேன், மாறவே மாட்டேன்னு ஆண்டவருடைய கற்பனைகள் நம்ம வாழ்க்கையில பாதிக்க விடாத அடம் பிடிச்ச திருந்தாத இருதயத்தை மேற்கொள்வதற்கு தேவனுடைய கிருபை ஞானம் தேவை. அதுக்காகத்தான் ஜெபம் பண்ண. ஓகே, இப்ப 6வது வசனத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இது என்ன என்கரேஜ் பண்றாருன்னு, இந்த வசனத்துல நம்ம காண்டி ஆண்டவருடைய ஜெபத்தை ஜெபம் பண்ணி அந்த தெய்வீக கிருபையோடு ஆண்டவருடைய கற்பனையை தொடர்ந்து வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு போனோம்னா அதனால் வருகிற விளைவு என்ன பாருங்க. அருமையா அந்த 6வது வசனம், நான் உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது, கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெக்கப்பட்டு போவதில்லை. வெக்கப்பட்டு போவதில்லை, என்ன ஒரு அதிசய நிலைமை. நீங்களும் நானும் ஒரு நிலையை வாழ்க்கையில் அடைஞ்சு ஆண்டவருடைய கற்பனைகள் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எல்லாம் அதை பார்க்கும் போது வெக்கப்பட்டு போவது, அந்த முதிர்ச்சியை தான் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஏம் பண்ணணும் இல்லைங்களா. ஓகே, இந்த வசனத்தை மூணு தலைப்புல படிச்சுக்கோ. என்ன சொல்றாரு இதுல? முதலாவது ஒரு பொய்யான சீர்படிதல், ரெண்டாவது நேர்மையான முழுமையான கீழ்ப்படிதல்னா என்ன, மூணாவது அந்த கீழ்ப்படிதல் நேர்மையான முழுமையான கீழ்ப்படிதல்னால வருகிற கனி என்ன. ஓகே, அதான் இந்த வசனத்துல இருந்து பார்த்து படிக்கிறோம். முதலாவது ஒரு போலியான பொய்யான கீழ்ப்படிதல், ரொம்ப நம்ம கிட்ட அதான் இருக்குது, அதை நம்ம உணர்றது இல்லைங்களா. என்ன கீழ்ப்படிதல்னா? எனக்கு வசதியா இருந்தா கீழ்ப்படிதல் இல்லைங்களா, எனக்கு பிடிச்சா கீழ்ப்படிதான். இப்ப ஆண்டவருடைய வசனம்னு பாஸ்டர் போதிக்கிறாரு, எனக்கு ஒத்து போற மாதிரி, எனக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தா அதை கவனத்தோடு கேட்பேன், அதை விருப்பத்தோடு கேட்டு அதை கடைபிடிக்க பார்ப்பேன். ஆனா அது ஆண்டவருடைய வசனம் ஆச்சே, ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து சொல்றாதே, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது ஆண்டவருடைய வார்த்தைன்னு கேட்கணும்னு நமக்கு இருக்குதா? அந்த குணம் நமக்கு இல்லையே. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம், எனக்கு பிடிக்குதோ பிடிக்குதோ எல்லாம், அந்த ஒரு வார்த்தை எல்லாம் இல்லத்தான் உண்மையான கீழ்ப்படிதல் இருக்கு. அந்த எல்லாம விட்டோம்னா அது போலியான கீழ்ப்படிதலா மாறிடும். ஏன்? ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் என்னும் போது என்னென்ன இருக்கு அதுல? அதுல சின்ன கற்பனைகள் இருக்கு, பெரிய கற்பனைகள் இருக்கு. பொதுவா பப்ளிக்கா மக்கள் முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய கற்பனை, பிரைவேட்டா நம்ம செய்ய வேண்டிய கற்பனை இல்லைங்களா. சின்ன கற்பனைகள் எடுத்தோம்னா பல காரியங்கள், சின்ன காரியங்கள் இருக்கு. நம்ம என்னன்னா மனிதர்கள், பரிசேயர் நாடகம் போடுற மக்கள் என்னன்னா, ஒண்ணு வெறும் சின்னதுலயே கவனம் செலுத்துறது, இல்ல பெரிய காரியங்களே கவனம் செலுத்து, ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடும். மத்தே 5:19 என்ன போட்டிருக்கு? இந்த கற்பனைகளின் சிறிதான கற்பனைகளை எவன் உடைத்து மற்றவர்களுக்கு அதை பொதிக்கிறானோ தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் சிறிதானவனாக எண்ணப்படுவான். நம்ம அடிக்கடி ஆண்டவருடைய கற்பனைகள்னு பார்க்கும் போது இது சின்னது தானப்பா, இது சின்ன விஷயத்துல என்ன ஆயிருப்போம், யாத்துமாவோடய பாதிச்சு நம்ம நரகத்துக்கு போயிடுமா? சின்னது. நம்ம உணர்றதுல இந்த சின்ன விஷயத்துல போய் எந்த பாவமோ, எந்த சின்ன பாவமும் பெரிய கடவுளுக்கு முன்னாடி செய்யறதுனால அது பெரிய பாவம். ஒரு வாதம் பாருங்க, இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் ஆண்டவரை கோபப்படுத்த பாக்குறோமா? ஆண்டவருக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் கீழ்ப்படிய மாட்டோமா? சின்ன விஷயத்துல கீழ்ப்படல, எப்படி இந்த பெரிய விஷயத்துல கீழ்ப்படியும்? ஆகவே ஆண்டவருடைய கற்பனைகள் பல காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அது சின்னது தானே, அதெல்லாம் பெருசு இல்லைன்னு விட முடியாது. ஆண்டவர் அந்த சின்ன விஷயத்துல கீழ்ப்படியாம போகலாமா? நம்ம எவ்வளவு எடுத்துக்கணும் சின்ன விஷயங்கள் ஆண்டவர் கீழ்ப்படியாம போறது? இந்த சங்கீதக்காரன் சொல்ல, உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் எல்லாம் பெரிய விஷயங்கள் எடுத்துக்காங்க. இந்த பாரம்பரியமாக சடங்காச்சாரியத்தில் இருக்கிறவங்களுடைய வேலையை அந்த யூதர்கள் இருந்த மாதிரி, அவங்க பத்தி ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? அவங்க வெந்தியும் சீரகத்துல அதுல எல்லாம் தசம பாவம் கொடுப்பாங்களாம், ஆனா பெரிய கிருப இறக்கம் விசுவாசம் அதுல எல்லாம் கோட்டை விட்டாங்க. பெரிய காரியம். அவர் என்ன சொன்னாரு? நீங்கள் இதையும் செஞ்சிருக்க வேண்டியோ அதையும் நீங்க உற்றக்கூடாது, சின்னதும் கீழ்ப்படியும் பெருசும் உற்றக்கூடாது. பல்லாசுடைய வீட்டுக்குள்ள போறதுக்கு போனா அவங்க தீட்டுப்பட்டுருவாங்களா? ஆனா தேவ குமாரனாக வந்திருக்கிற அவர் கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்க, அந்த கொலை செஞ்சுட்டு இருக்காங்க, கொலையை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. இந்த சடங்குல ஒண்டி அதுக்கெல்லாம் குறையில ஆடுறா பூசாரின்ற மாதிரி சடங்குல கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது இல்ல, ஈஸ்டர் அதுலாம் ரொம்ப இதா இருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தையும் பெருமை விஷயங்கள்ல கோட்டை விட்டுருவாங்க பாருங்க. அந்த மாதிரி கூட இருக்கு. இன்னும் இந்த எல்லாம் கற்பனை அப்படி இல்லை, ஆண்டவருடைய கற்பனை எல்லாத்தையும் கீழ்ப்படியும். பிரைவேட் பப்ளிக் கற்பனைகள் இருக்கு. பப்ளிக்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போது சபை கூடுதலை விட்டு விடாதே, ஞாயிற்றுக்கிழமை வரணும். பப்ளிக் வர்ஷிப், மற்ற அந்நியர்களுக்கு முன்னாடி சுவிசேஷத்துக்கு பாத்திரமா நீங்க வாழணும் அப்படின்ற இல்லைங்களா. அது மாதிரி தனிப்பட்ட ரகசிய ஜபம் நமக்கு இருக்கணும், தினம் வேத வாசிப்பு இருக்கணும், நம்ம மனசாட்சியை சுத்தமா காத்துக்கணும், அதெல்லாம் கற்பனைகள் ஆண்டவருக்கு. சில பேர் என்ன சொல்றது, என்னங்க நான் சபைக்கு வர முடியலங்க, சபைக்கு வர முடியல, என்ன பண்றது, என்ன இந்த உலக மனுஷருக்கு மோசமா என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவருக்கு சாட்சியா வாழ முடியல, அவங்க என்னன்னா நினைச்சுக்கிட்டு போட்டோம், சபை மக்கள் என்னன்னா நினைச்சுட்டு போட்டோம், ஆனா ஆண்டவருக்கு எங்க இருந்து தெரியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி பப்ளிக் கடமைகள்லாம் விட்டுருது, ஆனா ரகசியத்துல நான் ஒழுங்கா இருக்கிறேன்னு சொல்றது. அப்படி ஒரு அதெல்லாம் போலியான கீழ்ப்படிதல். அதெல்லாம் சொல்லிட்டு வர, ஒன்னு இதை பிடிச்சுக்குவாங்க, இல்லை சின்னதை பிடிச்சுக்குவாங்க, பெருசை விட்டுருவாங்க, பெருசை பிடிச்சுக்கோங்க சின்னது. இன்னும் பப்ளிக்ல நான் ஒழுங்கா இருக்கிறேன். இன்னும் சில பேர் பப்ளிக்கான் டிராமா போடுவாங்க பாருங்க, சபைக்கு கூடாம மிஸ் பண்ணாம வந்துருவாங்க. வெளியில பார்த்தா பக்திமா, ஆனா குடும்பத்துல குடும்ப கடமைகள் சரியா செய்ய மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து கரெக்டா வந்துருவாங்க. புருஷனா புருஷன் இருந்து கடமையும் செய்யறது இல்ல, ஒய்ஃபா ஒய்ஃபுடைய கடமை அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கட்டளைன்னு செய்யறதே கிடையாது. பெற்றோர்களா இருந்த கடமை செய்யறது கிடையாது. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் ஜபத்தை நீ கேட்பீர். எதனால? சங்கீதம் 101:2 சொல்றாரு, என் வீட்டிலே உத்தம இதயத்தோட நடந்து கொள்ளுவேன். என் வீட்டுல இருக்கும்போது ஊர்ல பாக்குறாங்களோ வயசு கிட்ட பிள்ளைங்க கிட்ட உத்தம இதயத்தோடு நான் நடந்துக்குவேன். நம்ம அப்படி நடந்துக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. சபையில வரோம், பக்தி போடுறதுல, வீட்டுல எப்படி நடக்கிறோம்? வீட்டுல நடக்கிறது ஒருவேளை வீட்டுல எல்லாரும் முன்னாடி ஒழுங்கா இருக்கலாம். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற தனிப்பட்ட ஜப உறவு எப்படி இருக்கு? உங்களுடைய தனிப்பட்ட ஜபமோ வேத வாசிப்போ எவ்வளவு சென்ஸ் ஆஃப் பெர்மிஷன் இல்லைங்களா? கடமை தவறுகிற பாவங்களை எவ்வளவு செய்யறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையா கீழ்படுகிறோம்னா அவன் இது எல்லா விஷயத்திலும் கீழ்படிவான். நம்ம யாருக்காக ஆண்டவருடைய கற்பனையை கீழ்படினோம் நினைக்கிறோம்? ஊர் நம்மள பெருசா பக்திமான்னு நினைக்கணுமா? அவன் ஆண்டவருடைய பார்வைக்கு நடக்கணும்னு நம்ம நடந்தோம்னா அப்ப எல்லா விஷயத்திலயும் உண்மையா இருப்போம் இல்லையா? சின்னதுன்னு பார்க்க மாட்டோம், பெருசுன்னு பார்க்க மாட்டோம், ஊர் பாக்குறதுன்னு பார்க்க மாட்டோம். அதெல்லாம் இல்ல, எல்லா விஷயத்திலயும் ஆண்டவர் கீழ்படியணும். ஆண்டவர் உள்ளயும் நீ ஒழுங்கா இருக்கணும், வெளியிலயும் நீ ஒழுங்கா இருக்கணும்ன்ற இல்லைங்களா? துன்மார்கன் தன் வலியையும் நீதிமான் தன் சிந்தனையும் வலி மாறுறது மாத்திரம் இல்ல, நீ ஒழுங்கா இனிமே தப்பு செய்யாம வாழ்றேன்னு இல்ல, உன் சிந்தனையும் ஆண்டவருக்கு விரோதமா இருக்க கூடாது. வெளியில நான் எந்த வேசித்தனமும் செய்யலங்க, ஆனா இருதயத்துல செய்தியா? இருதயத்துல விக்கிர ஆராதனை வேசித்தன ஆண்டவருக்கு விரோதமாக உன் இருதயம் போகுதா இல்லைங்களா? இன்னும் கற்பனைகள் சிலது, மனிதர்களுக்கு கட்டளைகள் இருக்கு, தேவன் ரெண்டு பலகைகள் எல்லாம் 10 கற்பனைகள், அது ரெண்டுமே பரலோகத்திலிருந்து வந்ததுதான் இல்லைங்களா? ஆண்டவர் எழுதி கொடுத்ததுதான். சில பேர் வந்து சர்ச்சில் ரொம்ப ஒழுங்கு, சர்ச்சில் இது, ஆனால் ரொம்ப ஏமாத்தம், வெளியில மக்கள்கிட்ட பொய் சொல்றது, ஏமாத்துறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில ஒழுங்கா இருப்பாங்க, ஆனா ஆண்டவர்கிட்ட திருடிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவரை விசுவாசிக்கிறது இல்ல, ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிறது இல்ல, சபையினுடைய கடமைகள் செய்யறது இல்ல. அந்த மாதிரி தான் சரிங்களா? இதுதான் போலியான கீழ்ப்படிதல். எல்லா பரிசெயர் சுயநலம் ஆண்டவருடைய பார்வைக்கு நான் கீழ்ப்படியணும் இல்லாத எல்லாம் ஒண்ணுல ஊக்கமா இருந்து இன்னொன்னு கோட்டை விடுறது. உண்மையான கீழ்ப்படிதல் என்ன? இதெல்லாம் போலியான ஃபால்ஸ் ஒபீடியன்ஸ் சரிங்களா? இதெல்லாம் மாயமானத்துக்கு செய்யறது. உண்மையான கீழ்ப்படிதல் என்னன்னா, அதான் அவர் சொல்ற 6 வசனத்துல, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம், பெருசன் இல்ல, சின்னதன் இல்ல, மனிதர்கள் கேட்கறது இல்ல, பப்ளிக் இல்ல, எல்லா கற்பனையும், அந்த வார்த்தை முக்கியம், கீவேர்டு ஆல் யுவர் கமாண்ட், அதை கண்ணோக்கும் போது, கண்ணோக்கும் போது அப்படின்னா என்ன? அப்படின்னா பார்க்க நம்ம எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கணுமா? நம்ம எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்க முடியாதுதான். அவர் பர்ஃபெக்ஷனை பத்தி பேசல, பரிபூர்ணத்தை பத்தி பேசல. அவர் ஒரு சங்கீதம், ஒரு கவிதை இல்லையா, கவிதை மொழியில நோக்கும் போது, அது பைபிள்ல ஒரு லாங்குவேஜ் இல்லைங்களா? இயேசுவை நோக்கி பாருன்னு நம்ம போன மாசத்துல ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல ரொம்ப ஆழமான விஷயம் இருக்கு. என்ன நம்முடைய கற்பனைகளை நோக்கும் போதுனா என்ன அடங்கி இருக்குன்னா, 3 காரியங்கள் அடங்கி இருக்கு. என்ன? முதலாவது, ஆண்டவருடைய கற்பனைன்னு ஒண்ணு வந்தா, அந்த கற்பனை, ஆண்டவர் சொன்ன கற்பனை, அது ஆண்டவர் கொடுக்கிற கற்பனை, ஆண்டவருடைய அதிகாரம் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஆண்டவருடைய கற்பனை வந்து என்னுடைய நல்லதுக்கு கொடுத்திருக்கிறாரு, அது நன்மையானது, அது அது என்னுடைய, அதுல எந்த தவறும் இல்லை, அது என்னுடைய சுதந்திரத்தை கெடுக்கிறதுக்கு இல்லை, என் சுதந்திரத்தை அதிகப்படுத்துறதுக்கு, என்னை இன்னும் சந்தோஷப்படுத்துறது தான் வருது, அது எனக்கு எந்த இழப்பும் ஏற்படுத்தாது, எனக்கு ஆதாயம் தான் ஏற்படுத்தும்னு ஆண்டவருடைய கற்பனைன்னு வந்துட்டா போதும். The law is good. ஆண்டவர் அவருடைய அன்பின் பிரதிபலிப்பாக நான் சொல்ற மாதிரி வாழுப்பான்னு ஒரு கட்டளை கொடுக்கிறார் அவருதுன்னு வந்தா, முதலாவது திறந்த மனசோடு அதை ஏற்றுக்கொள்ளணும், விருப்பமான ஆர்வமான இதயத்தோடு அதை நேசிக்கணும், உறுதியான சித்தத்தோடு அதை கீழ்படுகிற உறுதியா இருக்கணும். புரியுதுங்களா? முதலாவது நோக்குறதுன்னா என்ன? என் கற்பனைகளை நோக்கும் போதுன்னா ஆண்டவருடைய வார்த்தைன்னு வந்துட்டான் மைண்ட்ல. இது ஆண்டவருடைய வார்த்தை, எனக்கு அது எவ்வளவுதான் என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கும் என் இச்சைகளுக்கும் என்னுடைய விருப்பு வெறுப்புக்கும் விரோதமா இருந்தாலும் இது ஆண்டவருடைய வார்த்தை, நான் அதை இதயபூர்வமாக மனதுல அப்ரூவ் பண்றேன், அதை ஏற்றுக்கொள்றேன். ஒரு ரிசப்டிவ் மைண்ட், அதை ஏற்றுக்கொள்றேன். அது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இங்கதான் நம்ம எல்லாம் ஃபெயில் ஆகுது. பாஸ்டர் ஏதோ ஒன்று சொல்றாரு, ஏன் அவர் கழுவிட்டு இருக்கிறாரு? அது ஆண்டவருடைய வார்த்தை ஆச்சே, அதை நான் கேட்கணுமே இல்லை. அவருக்கு என் மேல ஏதோ கோபம் இருக்குது போல, அதனாலதான் இப்படி பேசுறேன். எத்தனை பேர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்களா? அது ஏன் சொல்லிக்கிட்டு இருந்தா என்னத்தான் இவர் சொல்றாரு? உண்மை என்ன? ஆண்டவருடைய வசனம் அப்படி போட்டிருக்கு, அதை சொல்லித்தரேன் இல்லைங்களா? இல்லைன்னா இது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட், அது ரொம்ப ஆண்டவருடைய, அது ஆண்டவருடைய வார்த்தைப்பா. நல்ல நிலத்துல விழுந்த விதை, நூறத்தனையா கனி கொடுத்த விதை எது? ஆண்டவர் சொன்னாரு. அதுக்கு இந்த முதல் அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு ரிசப்ட், நல்ல இதயத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆர்வத்தோடு அதை பற்றி சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு. நம்ம அநேக நேரத்துல அது பேசும் போதே நம்ம சிரிச்சுட்டு ஒரு வேலை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நம்ம மைண்ட்ல இதெல்லாம் நடக்கிற வேலை கிடையாது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அவர் எந்த பிரசங்கம் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம மைண்ட்ல தான் ரெசிஸ்ட் பண்றோம், அதை அப்ரூவ் பண்ண மாட்டேன்றோம், ஒரு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றோம், அதுக்கு விரோதமா முறுமுறுக்கிறோம் இல்லைங்களா? அவர் முதல்ல உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் நோக்கும் போது என்னும் போது இது ஆண்டவருடைய வார்த்தை. ரோமர் 7ல பவுல் சொல்லும் போது உங்களுடைய பிரமாணம், நியாயப்பிரமாணம் பரிசுத்தமும் நல்லது நீதியானது, அது எனக்கு என் பாவத்துக்கு விரோதமா இருந்தாலும் அது நல்லது எனக்கு. அது சில நேரங்களில் என்னுடைய செல்ல பாவத்தை சுட்டி காமிச்சாலோ என்னை கண்டித்தாலும் அது நல்லது, என் சந்தோஷத்தை அதிகப்படுத்துறதுக்கு, என் வாழ்க்கையில நிம்மதியை தர்றதுக்கு, விடுதலையை தர்றதுக்கு வந்திருக்கு நியாயப்பிரமா. அதை நான் ஏற்றுக்கொள்வேன், அதை நான் சம்மதிப்பேன். சம்மதம் முதலாவது, இது ஓகே சம்மதம் தான், மைண்ட் அக்செப்ட் பண்றது. ரெண்டாவது, அதை விரும்புறது. ஆண்டவருடைய கற்பனை என் நல்லதுக்கு கொடுத்திருக்கிறார், இதைத்தான் நான் நேசிக்கிறேன், இதைத்தான் நான் விரும்புறேன் இல்லைங்களா? பாருங்க, ஆண்டவர் வந்து புதிய உடன்படிக்கையின் வாக்கு சத்தமாக அவருடைய கற்பனைகளை நம்ம மைண்ட்ல போடுறேன்னு இருக்கிற, நம்ம இருதயத்துல எழுதுறேன்னு இருக்கிற ஆண்டவர் செய்வார் இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் உங்க சித்தத்தையும் விருப்பத்தையும் செயலையும் செய்யும் போது நம்ம உட்காந்து தூங்கிட்டு இருக்கலாமா? இல்லையே. அது ஆண்டவர் பணி செய்யறதுனால நீங்களும் உங்க ரட்சிப்பை பயத்தோடு நடுக்கத்தோடு செய்யணும். கடவுள் அவருடைய கற்பனையை நம்ம மனதிலையும் இருதயத்திலையும் எழுதுனா நம்ம கடமை என்ன? ஒரு கற்பனையை கொடுத்தாம அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம, மைண்ட்லயே ரெசிஸ்ட் பண்ணாம, வேண்டா விருப்பா அதை கேட்காம, நீங்கள் எப்படி கேட்கிறீர்களோ ஜாக்கிரதையா இருங்கள். இயேசு சொன்ன மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் எனக்கு சொல்றாருன்னு ஒரு திறந்த மனதோடு அதை கேட்டு அதை மனசுல விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளும், அதை பயன்படுத்தி தான் அதை நம்ம இருதயத்துல எழுதுறாருங்க. ஒரு நமக்கு செட் ஆகல, நமக்கு பிடிக்கல, அதனால அதை விரோதமா கேட்டுக்கிட்டு, எவ்வளவுதான் நம்ம இயற்கைக்கு விரோதமா இருந்தாலும் நம்ம பாவங்களை சுட்டி காட்டுறதாங்க ஆண்டவருடைய கற்பனை, அதை நான் ஏற்றுக்கொள்ளுவோம். மூணாவது, ஒரு சிறந்த இதயத்தோடு அதை வரவேற்று, அதை இதயத்த விருப்பத்தோடு அதை மனசுல இடம் கொடுத்து, மூணாவதாக அதை கீழ்படுகிற ஒரு தீர்மானத்தை, ஒரு டிட்டர்மைன்ட் வில், மனம் திரும்புதல் இல்லைனா பாவத்திலிருந்து திரும்பி கீழ்படுதலை முழு நோக்கமாக இல்லைங்களா? முழு எந்த சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டு ஆண்டவருடைய கற்பனையை கீழ்படிய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா அவர் நம்மள ஆசீர்வதிப்பாரா? அதனால எந்த ஆதாயம் வராது. நான் அதை கீழ்படி மாட்டேங்கிறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு கீழ்படிவேன்ற ஒரு உறுதி எடுத்துக்கு. அங்க தான் ஆண்டவர் கிரியை செய்து நமக்கு அது கீழ்படியும்படிக்கு நமக்கு உதவி செய்யறார். ஆனா பரிபூர்ணம் அடைய முடியாதுதான். பாருங்க, ஒரு 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 கப்பல் ஓட்டி கடல்ல பயங்கரமா புயல் அடிக்குது, ஒருத்தன் வந்து அது புயலுக்கு விரோதமா எப்படியாவது நீச்சல் அடிச்சினோ அந்த கப்பலை ஓட்டி ஓட்டி அந்த இதை பண்ணி மூவ் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான், எதிர் நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கான். அட்லீஸ்ட் அவன் கொஞ்சம் கொஞ்சமாவது முன்ன போயிட்டு இருக்கான். ஒருத்தன் இது ஒன்னும் நடக்காது, அந்த எதோ பரிபூர்ணம் படுறது இல்லை, நல்லா போய் தூங்கிடுவான், என்ன நினைக்கும்? எங்கேயா போய் கப்பல் எரிஞ்சு அழியத்தான் போறாங்க. பரிபூர்ணம் அடைய முடியாது, ஆனா இதெல்லாம் செய்யும் போது ஆண்டவர் நமக்குள்ள செய்கிறார். பாருங்களேன், ஆகவே இவர் என்ன சொல்றாரு? உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் நான் நோக்கும் போது ஒரு திறந்த இதயத்தோடு, ஒரு மனசு விருப்பத்தோடு அது கீழ்படியணும்ன்ற ஒரு தீர்மானத்தோடு நான் பார்க்கும்போது அவ்வளவு முக்கியம் அதை பார்க்கும். ஏன் இதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். அநேக நேரத்தில் பரிபூர்ணம் இல்லைனாலும் ஆண்டவர் இதை கீழ்ப்படிதலாக எடுத்துக்கொள்ளுகிறார். ஏன்னா ஆண்டவர் கற்பனைகள் எல்லாம் அந்த கற்பனைகளுக்கு பின்னாடி ஆண்டவருடைய அதிகாரம் இருக்கு. அந்த ஆண்டவருடைய கற்பனையை நம்ம எப்படி நடத்துறோமோ அவரை நடத்துற மாதிரி இல்லைங்களா, அவரை நம்ம பிரியப்படுத்தணும், அவர் கற்பனைகளை கீழ்ப்படியணும் போது ஒவ்வொரு கற்பனையும் பிரிக்க முடியாத இணைப்புல இருக்கு. நான் கொலை செய்யாத ஆண்டவர் சொல்றாரு, எந்த தேவன் கொலை செய்யாதன்னு சொன்னாரோ அதே தேவன் ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசிரியனார். நான் ஓய்வு நாள்லாம் ஆசிரிக்க முடியாதுங்க, கொலை செய்ய மாட்டேன் அப்படின்னா நீ ஓய்வு நாளை உடைச்சா நீ கொலைகாரன்ற. யாக்கோபு 2:10 சொல்லலையா, நியாயப்பிரமாணத்தின் கற்பனை ஒன்ன ஒருத்தன் உடைச்சானாலும் மற்ற எல்லாத்தையும் அது உடைச்ச மாதிரி. அதனாலதான் எல்லா கற்பனைகளையும் நான் நோக்கி பார்க்கிறோம். எனக்கு பிடிச்சது வந்து, எனக்கு வசதியானது வந்து, எனக்கு விருப்பமானது வந்து நோக்கி பார்க்கறது போலி கீழ்ப்படிதல். இங்க சில பேர் அப்படித்தான் போலி கீழ்ப்படிதல் உங்களுக்கு ஆண்டவருடைய கற்பனைகளை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எது விருப்பம் இருக்கும், எது வசதி இருக்கும், எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறாரே அதுக்கு நான் அடங்கணும்ன்ற இதே இல்லை. அப்படித்தான் ஆண்டவர் மறுஜன்மத்துல நமக்கு ஒரு புது இதயம் கொடுத்து அதுக்கு கீழ்ப்படியணும்னு வச்சிருக்காரு. ஏன் அது ஏன் ரொம்ப போடின்னா, நமக்கு காண்டி ஆண்டவருடைய எல்லா கற்பனையும் கீழ்படுகிற நமக்கு விருப்பம் இல்லைன்னா, யாதாயம் இல்ல, நம்ம இச்சைக்கு விரோதமா போனீச்சுன்னா எல்லா கற்பனையும் உடைக்கிறதுக்கு ரெடியா இருப்போம். அதனாலதான் இல்லைங்களா, ஏன் கற்பனையை கீழ்படியும், நம்ம பக்திமான் வெளியில காமிச்சுக்கிறதுக்கா இல்ல, ஆண்டவரை பிரியப்படுத்தும் இல்லைங்களா. ஏதாவது யோவானை கேட்டு எவ்வளவோ பேசிங்கள, யோவான் ஸ்தானோடைய பேச்ச கேட்டு நடந்தா நப்பா. ஆனா ஒரு விஷயத்துல வந்து அவனுக்கு ப்ராப்ளம் என்ன, வேசித்தனத்துல ப்ராப்ளம் என்ன ஆச்சு பாருங்க, கொலை செய்ய கொலை செஞ்சே செஞ்சுட்டான். அந்த மாதிரிதான் நம்ம போலி கீழ்ப்படிதல், உண்மையான கீழ்ப்படிதல். போலி கீழ்ப்படிதல் என்ன பார்க்கிறோம், உண்மையான கீழ்ப்படிதல். நம்முடைய கற்பனைகளை எல்லாம் நோக்கும் போது, அப்படி நோக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொல்ற பாருங்க, அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம். நான் நம்முடைய கற்பனைகளை எல்லாம் நோக்கும் போது வெக்கப்பட்டு போவதே, வெக்கப்பட்டு. அற்புதமான பிராமன் நான் உங்களுக்கு சொல்லவா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா உபத்திரவங்களுக்கு நான் காரணம் உபத்து வெக்கம் இல்லைங்களா. உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் நான் நோக்கும் போது நான் வெக்கப்பட்டு. உண்மையான இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கும் போது நமக்குள்ள நம்ம வெக்கப்பட மாட்டோம், உலகத்துக்கு முன்னாடி வெக்கப்பட மாட்டோம், தேவனுக்கு முன்பதாக அவருடைய நியாய தீர்ப்புல வெக்கப்பட மாட்டோம், நிச்சயமெல்லாம் வெக்கப்பட்டு போக மாட்டோம். ஒரு சரி பிராமிஸ் அது. முதலாவது நமக்குள்ள வெக்கம். ஏங்க நமக்கு இவ்வளோ உபத்திரம், இவ்வளோ சேட், எவ்வளோ போர் அடிக்குது வாழ்க்கையில. உள்ளுக்குள்ள நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஒரு பிரைவேட்டா நம்ம வாழ்க்கை இருக்குதுன்னு. நமக்கு ஒரு பிரைவசி, தேவனுடைய சாயலா படைக்கப்பட்ட நீங்களோ நானும் நமக்கு தனிப்பட்ட பிரைவசின்றது கிடையாது தெரியுமா, கம்ப்ளீட் பிரைவசி. ஒரு கண்ணு ஒரு காது எப்பப்பார் இன்பில்ட் சிசிடிவி மானிட்டர் மாதிரி நம்ம எப்பப்பார் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த அந்த மானிட்டருக்கு பேர் தான் மனசாட்சி. அந்த மனசாட்சியில தேவன் நம்மளை படைக்கும் போதே அவருடைய பிரமாணங்களை எழுதி இருக்கிறார், கற்பனைகளை எழுதி கல்வெட்டாக அதுல பதிச்சிருக்கார். எப்போ அந்த கற்பனைகளை உடைக்கிறோமோ அந்த மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த குற்றத்தின் விளைவாகத்தான் நமக்கு வெக்கம் வருது, வெக்கம். அந்த வெக்கம் அந்த ஷேம் தான் நம்ம வாழ்க்கையில கான்பிடன்ஸ் போயிருது, சமாதானம் போயிருது, நிம்மதி போயிருது. உள்ளுக்குள்ள ஒரு ஷேம், ஒரு அவமானம், ஒரு குற்ற மனசாட்சி. ஐயோ அந்த குற்ற மனசாட்சி இருக்கும் இருக்கிறது நான் நினைக்கிறோம் தூக்கமே வரமாட்டேன், தூக்கம் வரல, இதனால தூக்கம் வரல. அந்த ஒரு செகண்டரி காசஸ், ரெண்டாவது காரணங்களை பார்க்கணும்னா வேற காரணம் பயத்துக்கும் கலக்கத்துக்கும் நிம்மதியின்மைக்கும் காரணம் என்ன தெரியுமா, குற்ற மனசாட்சி. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சிசிடிவி மானிட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கு, உன் விவேகத்துல பார்த்துக்கிட்டு இருக்கு. தேவனுடைய கற்பனைகளை எல்லாம் நோக்குகிற மனசு இல்ல உனக்கு. டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க பரிச்சய நாடகம், உனக்கு எது பிடிக்குதோ வசதியா இருக்கும்னு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. உண்மையான கீழ்ப்படிதல் இல்லையே, அந்த கீழ்ப்படிதல் இருக்கும் போது இந்த ரெக்கட் நம்மளை விட்டு நீங்குதாமே. குடல் சொல்ற இருதயத்துல நீ வெட்கப்பட்டு போவது எவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கும் யோசிச்சு பாக்குறீங்களா? ஒரு மனுஷன் சுத்த மனசாட்சி இருக்கிற மனுஷனுக்கு முன்னாடி ஒரு ராணுவமே பவர்ஃபுல்ல பவர் எதுக்குமே பயப்பட மாட்டான். முதலாவது அந்த சுத்த மனசாட்சி இருக்கும் போது ஒன்னியோவான் 3:21 போட்டிருக்க, நம்முடைய இதயங்கள் நம்மளை குற்றப்படுத்தாவிட்டால் தேவனுக்கு முன்பதாக நமக்கு நம்பிக்கை கான்பிடன்ஸ் இருக்கு, தைரியம் இருக்கு. யார்கிட்ட தைரியம் வரல? கடவுள்கிட்ட தைரியம் நமக்கு இருக்கும். கடவுள்கிட்ட தாண்டி தைரியம் இருந்துச்சுன்னா நம்முடைய ஜபங்கள் எவ்வளவு விடாமுயற்சியான தைரியமான ஜபம் இருக்க முடியும். தேவனுக்கு ஜபம் பண்ணும் போது எவ்வளவு சுதந்திரத்தோடு ஒரே தைரியத்தோடு ஜபம் பண்ணுவோம். சில நேரங்களில் பயங்கரமா இருக்கும் விசுவாசிகளுடைய ஜபம். எங்கிருந்து வருது அவங்களுக்கு அவ்வளவு தைரியம்? நம்ம பார்ப்போம், என்னை ஆசீர்வதிக்கிற மட்டும் நான் உன்னை விடமாட்டேன் ஆண்டவர் குடிப்பாங்க. எங்க இருந்து வருது? சுத்த மனசாட்சி தான். கோணலும் மாறுபாடும் ஒரு மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா மனசாட்சியுடைய தைரியத்தை சுதந்திரத்தை நாம் இழந்து விடுகிறோம். சுதந்திர ஆவியை நாம் இழந்து விடுகிறோம். இக்கட்டுல வந்துடும். யாரோ ஒருத்தனுக்கு விரோதமா தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவனுக்கு எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல, அவன் முகத்தை தைரியமா நம்ம பார்க்க முடியுதா இல்லைங்களா? அவனுக்கு விரோதமா செஞ்சிருந்தோம், அதனாலதான் நம்ம ஜபத்துக்கு நமக்கு ஆர்வமே இல்லை. ஆண்டவர் எப்பயாவது அவாய்ட் பண்ணிட்டு போலான்னு பாக்குறோம். எல்லாம் ஆண்டவர்கிட்ட போறதுக்கே பிடிக்கிறது இல்லையா? தைரியம் இல்லையே, மனசாட்சி குத்துதே குத்துதே. நம்ம ஜப பிரைமரி காரணம் தானே நம்முடைய கற்பனைகளை எல்லாம் ஆர்வத்தோடு பாக்குறது. ரெண்டாவது, வாழ்க்கையில கஷ்டங்கள் உபத்திரவங்கள் இல்லைங்களா? ஒரு அந்த ஒரு வியாதி கஷ்டம் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் சகஜமா தான் வர்றது. அந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த கஷ்டம் அந்த இக்கட்டு எவ்வளவு பெரிய கசப்பான இக்கட்டாக எவ்வளவு பெரிய ஒரு பாரமாக மாத்திடுறது இந்த குற்ற மனசாட்சி தான். பயம் கலக்கும் என்னாயிடுமோன்னு ஒரு பயம் ஏன் வருது யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த கஷ்டங்கள் குற்ற மனசாட்சி இருக்கும் போது எந்த ஒரு தமான கீழே ஏதாவது உண்டாவும் போதும் பயங்கர பயம். ஏன்னா அந்த குற்ற மனசாட்சி கஷ்டங்கள் வந்து அந்த குற்றத்தை ரொம்ப உயிர்ப்பிக்கிறது. அந்த குற்றத்தை ஐயோ நான் இப்படி இருக்கிறேன்னு உயிர்ப்பிக்கிறேன். தைரியத்தோடு தலை தூக்கி நிமிர்ந்து நம்மளால கஷ்டத்தை சந்திக்க முடியறதில்ல வெக்கம். கடவுளுடைய வார்த்தையை காண்டி நாம் கீழ்ப்படிஞ்சோம்னா அந்த ரகசிய குற்றம் இல்லாததுனால சுத்த நிரபராதி ஒரு இன்னசென்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஹீரோயிக் ஸ்பிரிட்னுவாங்க. தைரியமா சிங்கம் மாதிரி கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிற ஒரு தைரியம் நமக்கு எங்க இருந்து வரப்போகுது? நம்முடைய கற்பனைகளை எல்லாம் நான் நோக்கும் போது என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன உபத்திரம் வந்தாலும் நான் வெக்கப்பட்டு போவதில்லை, வெக்கப்பட்டு போவதில்லை. உலகத்துக்கு முன்பதாக நாம் வெக்கப்பட்டு போக மாட்டேன். ஏன் கூனி குறுகி மலுத்தி கொளுத்தி சின்னது யாராவது ஒண்ணு செஞ்சிருவாங்களா, அதை செஞ்சிருவாங்களா, பாஸ் ஏதாவது போயிருமா, வேலை போய் எவ்வளோ கலக்கங்கள் பயங்கள் எதிர்கால பயங்கள். நம்ம எல்லாம் என்னென்னவோ காரணம் சொல்லலாம், அவங்களாம் பவர்ஃபுல் மனுஷங்க அப்படி இப்படி பிரச்சனை அது இல்லை. அந்த சின் ஒரு மனசாட்சி காண்டி குற்றமா இருந்துச்சுன்னா ஒரு கொசுவை பார்த்து கூட நம்ம பயப்படுவோம், ஒரு சின்ன எறும்பை பார்த்து கூட பயப்படுவோம். ஐயோ சின்ன சத்தம் போதும் நம்மளை பயம் வைக்கிறது. குட்டி குட்டி இந்த மனுஷர்கள்லாம் நம்மளை பயம் கொடுத்தது அந்த மனுஷர்களுக்கு பவர் இருக்கிறதுனால இல்லை, உள்ளுக்குள்ள தைரியம் கொடுக்கிற மனசாட்சி இல்லையே குற்ற மனசாட்சி. அதுக்காண்டி சுத்த மன உடைய கற்பனைகளை எல்லாம் நோக்கும் போது உண்மையாக பார்த்து ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாக நான் இருக்கிறேன், ஒரு கற்பனைகளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு கீழ்படியும் போது உலகம் எவ்வளவுதான் நம்மளை கேலி பண்ணிட்டோம், 101 காரியம் நம்ம சொல்லட்டோம், நம்மளை கேலி பண்ணட்டோம், என்னைய ஆண்டவருடைய வசனத்தை உலகில் படுகிறான். தலை நிமிர்ந்து வைக்கப்படாம நம்ம நடக்க முடியல. என் மனசாட்சியை நான் அப்ரூவ் பண்ணுது. ஆண்டவருக்கு விரோதமா எதுவுமே இல்லை. தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் ஆண்டவருடைய கற்பனைகளை எவ்வளவு கீழ்ப்படியலாம் நான் போயிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? மனுஷங்க நம்மளை வெறுக்கலாம், ஆனா தேவன் என்னால பிரியமா இருக்கிறார்னு எனக்கு தெரியும். பாருங்க, இந்த வாழ்க்கை மாத்திரம் இல்லை, இந்த வாழ்க்கையில எல்லாம் உள்ளுக்குள்ள வெக்கப்பட மாட்டோம். எந்த கஷ்டம் வந்தாலும் வெக்கம் இருக்காது. மனிதர்களுக்கு முன்பதாக வெக்கம் இல்லை. கடைசி இந்த உலகத்தை விட்டு போகும்போது மரண படுக்கை எல்லாருக்கும் தான் வரும். ஆனா அதை எப்படி சந்திக்கிறோம் இருக்கு இல்லையா? ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்ச என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்க? இந்த ப்ராமிஸ் என்ன சொல்லுது? உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் நான் நோக்கி வாழ்ந்திருந்தேன்னா நான் மரண படுக்கைன்னு வைக்கப்பட்டு போக மாட்டேன். மரணத்தை நேர்நேராக பார்த்தா அந்த மரணத்தை முகமுகமா பார்த்து நல்ல மனசாட்சியில பார்த்தது எவ்வளவு ஒரு ஆறுதல். ஆண்டவருக்கு பிரியமாக என்னை எதற்கு படைத்தாரோ அந்த தேவனை மதித்து அவர் கற்பனைகள் படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார். எசேக்கியான்ற ஒருத்தர் சாவுன்னு தெரிஞ்சிச்சு. அவர் என்ன சொல்றார், தேவனே உமக்கு முன்பதாக பரிபூர்ண இதயத்தோடு நடந்தேன்னு உனக்கு தெரியும், அதனால எனக்கு ஒன்றும் கவலை. நம்ம அப்படி இருக்கிறோமா யோசிப்பாங்க. கடைசியில் நியாய தீர்ப்பின் நாளில் வரப்போது அது எல்லாம் அநேக பேருக்கு வெக்கப்பட்டு போகிற நாளா இருக்க போகுது. பாவிகள் எல்லாம் வெக்கப்பட போறாங்க. ஏன், எல்லா மனுஷருக்குடைய அந்தரங்கமும் வெளியாக்க போகிற நாள். எவ்வளவு கேவலமா இருந்தாங்க இல்லைங்களா. இப்போ ஒருத்தன் எவ்வளவு வீடியோஸ் எடுத்து எத்தனையோ பெண்களை கெடுத்துட்டான்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துச்சு. அவனை போட்டு எல்லாம் பார்க்கும்போது என்ன வைக்கும், ஊருக்கு ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க. அன்னைக்கு எல்லாரும் ஊரை விட்டு ஓடிடலான்னு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருடைய ரெண்டவாலமும் வெளியாக போற நாள், எல்லாரும் வைக்கப்பட்டு போற நாள் வரப்போது. அந்த நாளில் என் பொய் விசுவாசிகள் யோசிச்சு பாருங்க, அவங்க வருவாங்களா ஆண்டவர்கிட்ட. அவங்க ரொம்ப வைக்கப்பட்டு அவமானம் அடைகிற நாள். அவங்க எல்லாம் வந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்துல தான் அற்புதம் செஞ்சுமே, உங்களுடைய நாமத்துல பிரசங்கம் பண்ணுமே, சர்ச்சுக்கு போகணுமே, அவங்க பார்த்து என்ன சொல்லுவாராம், டிபார்ட் ஃப்ரம் யூ பிராக்டிஸ் லாலெஸ்னஸ், நியாயப்பிரமாண அக்கிரம செய்தியாரர்களே, நியாயப்பிரமாணத்தை கொஞ்சம் கூட மதிக்காம வாழ்ந்தவர்களே, என்னை விட்டு அகண்டு போங்க. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிக்கிட்டு வருகிறவன் இல்லை, என் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே. எத்தனை பேர் இந்த டிஸ்பென்சேஷன் நியாயப்பிரமாணத்தையும் மதிக்கிறது கிடையாது. இயேசு ரகசியத்துல வருவார், அதை வருவார், சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நியாயப்பிரமாணத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டார். என்ன ஒரு நிச்சய வெக்கம் வரப்போது அவனுக்கு. ஆனா அந்த நாளில் இவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் நான் நோக்கி இருந்ததுனால் வெக்கப்பட்டு போவதில்லை, வெக்கப்பட்டு போவதில்லை. ஒன்னு யோவான் 2:26 சொல்ற, சிறு பிள்ளைகளே அவர்களில் நிலைத்திருங்கள், ஏனெனில் அவர் வரும்போது நீங்கள் அவருடைய வருகையில மிகுந்த தைரியத்தோடு இருப்பீர்கள், மிகுந்த தைரியத்தோடு. ஆகவே இந்த சங்கீதக்காரர் உண்மையான சந்தோஷத்தின் வழியை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி என்ன டிராமா பண்ணி என்ன தியாலஜி வச்சிருந்தாலும் சரி, உண்மையான கீழ்ப்படிதல், முழுமையான கீழ்ப்படிதலுடைய இருதயத்தை வளர்த்துக்கப்பா, அதுதான் உண்மையான சந்தோஷம். ஏன், அதுதான் இந்த கனியை கொண்டு வரும். உண்மையான சந்தோஷம் வந்து வெளியில ஏதோ சுகமா அதில் சுகமா உனக்கு டான்ஸ் ஆடுறதுல அதுல இல்ல, சரீர இன்பங்கள் சான்றதுல இல்ல, மாத்துமா சரீரம் முழுவதுமா பாக்கியத்துல இருக்கணும்னா இந்த வெக்கப்பட்டு போறது மாறும். அந்த கனி பாருங்க, உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் நான் நோக்கும் போது வெக்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நம்மள அவருடைய பிள்ளைகளாக நீதிமான் ஆக்கி இருக்கிறார் இல்லைங்களா. அவருடைய நீதியை நமக்கு சுமத்தித்தான் இருக்கிறார். நீதிமான் நம்முடைய பொசிஷன். ஆனா சந்தோஷம் நம்ம அனுபவத்துல சந்தோஷமா நம்ம எப்படி இருக்கிறது இல்ல, பரிசுத்தமாக்குதல். அந்த ஆண்டவர் வாங்கி கொடுத்த அந்த ரட்சிப்பை, அந்த மகத்துவத்தை, அதனோட சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறது, அவருடைய கற்பனைகளின்படி நம்ம வாழும் போது தான் அவருடைய நம்ம அவருடைய நம்முடைய மனசாட்சி நமக்கு சாட்சி கொடுக்கும். நம் தேவனுடைய பிள்ளைகள் உங்களால பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இதுல ஒரே ஒரு பயன்பாடு யோசிச்சு பாருங்க, பைபிளை நம்ம ரெகுலரா படிக்கணும்னு நம்ம சொல்றோம். உண்மையா அவருடைய கற்பனைகளை எல்லாம் நான் நோக்கும் போது, ஃபர்ஸ்ட் நோக்கணும் இல்லையா. ஒன்னு ரெண்டு நான் படிச்சுட்டேன், ஆதி அதை முடிச்சுட்டேன், எல்லாம் நோக்கிற பழக்கத்துல தானே உள்ளெல்லாம் கொண்டு வர பாக்கிறேன். முதல் படி அங்கதான் ஆரம்பிக்கணும். முதல்ல கற்பனைகளை எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கு நோக்கலன்னா இந்த பாக்கியம் நமக்கு எப்படி வரும். இல்லங்க பாஸ்டர் ரொம்ப பிஸிங்க பாஸ்டர், வேலை பாஸ்டர், காரணம் தாக்கு நிறைய தான் இருக்கு. சில பேர் இந்த ஸ்கூல்ல இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கே வரல, இன்னும் கிண்டர் கார்டன்ல தான் இருக்கிறீங்க. கஷ்டம் தான், ஸ்ட்ரெஸ்ஃபுல், எப்படி எல்லாம் இருக்குது. ஆனா ஜெபம் பண்ணிருக்கிறோம், ஆண்டவரே டெய்லி வசனத்தை படிக்கணும் நோக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனா எனக்கு இவ்வளவு வேலை இருக்குது, குடும்ப வேலை இருக்குது, அந்த வேலை இருக்கு, எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க எனக்கு அதை படிக்கும்படி. எத்தனை பேர் ஊக்கமான ஜெபத்தை, ஆண்டவரே அதுக்கு உதவி செய்யுங்கன்னு மன்றாடி கேட்கிறோம். உண்மையா இருக்கா, அதை படிச்சே படிக்கணும்னு முடியல தான், எனக்கும் முடியல, ரொம்ப ஜெபம் பண்றோம் பண்றோமா, ஏன் இப்படியே போயிட்டு இருப்போம், அதெல்லாம் பண்றது இல்ல. வெக்கப்பட்ட ஒரு மனசாட்சியோடு வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ், வாழ்க்கை லைஃப் ஸ்டைல், உபத்திரவம், டென்ஷனு, நேரம் இல்ல, போதுமான ஆதாயம் இல்ல, சம்பளம் இல்ல, அப்படி இப்படி அதெல்லாம் எப்படி ஆண்டவர் சரி பண்ணுவாங்க. அவர் வசனத்தின் சங்கீத ஒன்று மாதிரி நம்ம பாக்கியமா எப்போ மாறப்போறோம், இதெல்லாம் கீழ்ப்படிதல் இல்லை. ஆனா ஆண்டவர் ஒன்றி நம்மளை காப்பாற்றணும் இல்லை. இதே இந்த பைத்தியக்கார உலக ஓட்டத்தை ஓடுறத நிக்க வச்சு தேவன்தான் கர்த்தர் என்று எப்போ அறியப்போறோம். ஆண்டவர் நம்மளை மாத்துட்டோம், நம்மளை நிறுத்தட்டும், அவர் வசனத்தை நோக்கும்படி செய்யட்டும். ஜெபிப்போம்.